Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كلوا من الطيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم إن الحلال بين وإن الحرام بين وبينهما أمور مشتبهات لا يعلمهن كثير من الناس إلى آخر الحديث அவுக்கமா கால சொல்லாஹ் அலஹி வசல்லம். உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா, அவனுக்கே எல்லா புகழும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன் என்று நான் சாட்சி கூறுகிறேன். சலாத்தெனும் கருணையும் சலாமென்னும் ஈடேற்றமும் எங்கள் முஸ்தஃபா முஹம்மத் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள், அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அவர்களை உண்மையாக பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர் மீதும் உண்டாவதா. புனிதமான ஜும்மாவிற்காக சமூகம் அளித்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எங்களுக்கு என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவியிருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ, ஹலாலாக ஆக்கியிருக்கிறானோ, அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டு தடுத்து விலக்கி ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ, அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல் உபதேசத்தை புரிகிறேன். அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா பேசக்கூடிய விடயங்களையும் கேட்கக்கூடிய விடயங்களையும் இஹ்லாசுடன் அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானா. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எங்களுக்கு அவன் புறத்திலிருந்து செய்த ஒரு ஆகப்பெரிய கிருபையும் கருணையும் அன்பளிப்பும் என்னவென்றா, இஸ்லாம் என்ற கூடிய ஒரு புனிதமான ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். இஸ்லாம் அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு தான் இஸ்லாம் கிடைக்கும். இஸ்லாம் என்ற மார்க்கம் யாருக்கு கிடைத்ததோ, அதன்படி வாழக்கூடிய சந்தர்ப்பமும் யாருக்கு கிடைத்ததோ, அவர்கள் பாக்கியசாலிகள், பாக்கியவான்கள். ஏண்டா இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மார்க்கங்கள்லையும் அல்லா இடத்துல மார்க்கம் என்றது இஸ்லாம் என்றக்கூடிய மார்க்கத்துக்கு மட்டும்தான். வேற எந்த மார்க்கமும் அல்லா இடத்துல மார்க்கமாக கணிக்கப்படுறதில்லை, தீனாக ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை. அல்லா இடத்துல தீன் இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாம் இது அல்லாவின் புறத்தால் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அன்பளிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் யாரும் அல்லா இடத்துல நிபந்தன போடல, என்னை ஒரு முஸ்லீமாக படைக்கணும், எனக்கு இஸ்லாத்தை தரணும், அல்லது முஸ்லீமான தாய் தந்தையில வயிற்றுல என்னை பிழக்க வைக்கணும் என்று நாங்கள் யாரும் அல்லா இடத்துல நிபந்தன போடல. அல்லாஹ் விரும்பி எங்களுக்கு இஸ்லாத்தை தந்திருக்கிறான். அல்லா இடத்துல தீன் என்றது இஸ்லாம் மட்டும்தான். தீன் என்றது அல்லாட கட்டளை, அல்லாட கட்டளைகள் எடுத்து நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்திருக்கக்கூடிய அவங்களோட புனிதமான வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றது, இதுதான் தீன். இந்த தீன் தான் இஸ்லாம். கணித்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாத்துடைய வழிகாட்டல்கள், இஸ்லாம் என்ற கூடிய மார்க்கம், அது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு மார்க்கம் அல்ல, முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த ஒரு மார்க்கம் அல்ல, இந்த பூமியில வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் இறக்கி வைத்தது, அவனால வழங்கப்பட்ட அன்பளிப்பு இது இஸ்லாமுடைய மார்க்கம். இஸ்லாத்துடைய வழிகாட்டல்களும் முஸ்லிம்களுக்கு மட்டும் காட்டக்கூடிய வழிகாட்டல்கள் அல்ல, முஸ்லிம்களுக்கு மாத்திரம்தான் இஸ்லாம் நேர் வழி காட்டுது, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்துல எந்த விதமான பங்கும் இல்லை என்று ஒரு நிபந்தனை ஒன்று இல்லை. கணேஷ்குரிய மீனான பிரியர்களே, சகோதரர்களே, மனிதனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விடயங்களும் இஸ்லாத்துல வழிகாட்டப்பட்டிருக்கிறது. எந்த விடயமா இருந்தாலும் மனிதனுடைய தேவைகள், முஸ்லிம்களுடைய தேவைகள் அல்ல, மனிதர்களுடைய எல்லா தேவைகளுக்கும் இஸ்லாத்துல வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அந்த வழிகாட்டல்கள் முழு மனித சமுதாயத்துக்கும் பிரயோசனமானது, வழிகாட்டக்கூடியது, நேர்வழியானது. உதாரணமாக எடுத்துக்கொண்டா, கடன் வாங்குறோம், கடன் கொடுக்கிறோம். இஸ்லாம் இந்த கடனை பத்தி எந்த அமைப்புக்கு எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறது? இந்த கடன் வாங்குறதும் கடன் கொடுக்கிறதும் முஸ்லிம்கள் மட்டும் செய்யக்கூடிய ஒரு விடயம் அல்ல, எல்லா மதத்தவர்களும், உலகத்திலே கூட எல்லா மனிதர்களும் கடனாளிகள், கடன் வாங்கக்கூடியவர்கள், கடன் கொடுக்கக்கூடியவர்கள் தான். அந்த அடிப்படையில் இஸ்லாம் இந்த கடனை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் கடன் வாங்கக்கூடியவனுக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம், நீங்க கடனை வாங்கினா எப்பொழுது திருப்பி கொடுப்பதாக நீங்க வாக்குறுதி கொடுக்கிறீங்களோ அந்த தேதியில, அந்த தினத்தில், அந்த நேரத்தில் சரியான முறையில் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு, உங்களோட கடனை திருப்பி கொடுக்கிறதுக்காக நீங்க முயற்சி செய்யுங்க. ஒரு மனிதன் கடன் வாங்குறான், கடன் வாங்கக்கூடிய நேரத்தில் திருப்பி கொடுக்கக்கூடிய எண்ணத்தில் கடன் வாங்கணும். கடன் வாங்கிட்டான், திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம், அவகாசம், சந்தர்ப்பம் வந்துட்டு, ஆனா கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு அவனுக்கு இருக்கல்ல. பணம் கிடைப்பதாக இருந்தது, ஆனா கிடைக்கல. இப்ப இந்த கடன் வாங்கினுடைய அவனுக்கு சொல்லப்படக்கூடிய வழிகாட்டு என்னண்டா, அந்த கடன் யாரிடம் பெற்றுக்கொண்டானோ அவனிடம் போய் அவகாசம் கேட்க வேண்டும், முக்கூட்டியே அவகாசம் கேட்க வேண்டும். இந்த தினத்துக்கு நான் உங்களுடைய கடனை திருப்பி தருவதாக நான் வாக்களித்திருந்தேன், ஆனா சில சந்தர்ப்பங்களின் காரணத்தினால் எனக்கு தர முடியாமல் போகிறது, அதனால கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. கடன் கொடுத்தவன் யாரு கடனை கொடுத்தாரோ அவனுக்கு இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை, கடன் வாங்கியவனுக்கு ஏதாவது கஷ்டம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமெண்டா, நீங்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அவர் திருப்பி கொடுக்கும் வரைக்கும். கணேசுக்குரிய மேலான பெரியவர்களே, சோதர்களே, உலகத்தில் இந்த கடனை பத்தி நாங்க எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏராளமான பிரச்சனைகள், கடன் வாங்கியவர் திருப்பி கொடுக்க மறுக்கிறார். ஏனென்றால் கடனை வாங்கக்கூடிய நேரத்திலே அவர் கடன் வாங்குறதாக எடுக்கிறது இல்லை, திருப்பி கொடுக்க மாட்டேன் எண்ணத்தில் எடுக்கிறார். இவர்கிட்ட இவர் பெரிய ஆள் தானே, இவர் வசதியான ஆள் தானே, இவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் எடுத்ததுக்கு இவருக்கு குறைஞ்சு போவாது, அவரு கொடுக்க தேவல்ல என்ற நியத்தில் எடுக்கிறார். இஸ்லாம் சொல்லுது, அப்படி ஒருத்தர் திருப்பி கொடுக்காத நியத்தில் கடன் வாங்கினாரண்டா, அவர் கடன் வாங்கல, அவர் களவாடினார், பணத்தை களவு செய்தார். இப்ப இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகள் கை தவறப்படுறதின் காரணத்தினால, கடன் கொடுத்தவர் அவசரப்படுத்துறாரு கடனை தாங்க தாங்கண்டி, கடனை எடுத்தவர் சொல்லி பார்க்கிறாரு நாளைக்கு தாரே, நாளைக்கு தாரே, நாளைக்கு தாரன்றாரு, கொடுத்தவர் பார்க்கிறாரு கிடைக்கிற வாக்கள் இல்ல, எச்சரிக்கை செய்யறாரு, எடுத்தவர் சொல்றாரு 7 மணி எடுத்து பாருங்கன்றாரு. இப்படியான பிரச்சனைகள் இன்றைக்கு என்ற சமுதாயத்தில் வந்ததின் காரணத்தினால, இஸ்லாத்தை நாங்கள் கைவிட்டதின் காரணத்தினால, கணேஷ்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பெரிய ஒரு பிளவு, பெரிய ஒரு சீர்கேடான ஒரு சமூகமாக மாறியிருக்கிறது. இஸ்லாம் காட்டக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் எல்லா விடயங்களையும் எங்களுக்கு வழிகாட்டல், நேர்வழி, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு காட்டப்படுகிறது. மனிதர்களுக்கு பொதுவாக, முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் காட்டப்படக்கூடிய ஒரு நேர்வழியான மார்க்கம் தான் இஸ்லாம். இதை விளங்கினாங்க இஸ்லாத்துடைய எதிரிகள், இஸ்லாத்தை இல்லாமாக்கணும் என்ற எதிரிகள் இதை சம்பூர்ணமாக விளங்கிக் கொண்டாங்க. அந்த விளக்கத்துடைய பிரதிபலன் என்ன, அவங்க உருவாக்கின பிரதிபலன் என்னன்றா, முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை வெறுப்பாக காட்ட ஆரம்பிச்சாங்க. முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை வெறுப்பாக காட்ட ஆரம்பிச்சாங்க. எப்படி என்றா, உதாரணத்துக்கு நாங்க இஸ்லாத்தை வெறுக்கிறோம் இல்ல, எங்க உள்ளத்துல நாங்க இஸ்லாத்தை வெறுக்கிறோம் இல்ல, நாங்க முஸ்லிம் என்று தாராளமாக வாய் நிறைய சொல்றோம், ஆனா இஸ்லாம் காட்டப்படக்கூடிய வழிகாட்டல்கள் எங்க வாழ்க்கையில இல்ல. அவங்க திட்டம் போட்டாங்க எப்படி என்றா, ஒரு முஸ்லிமை பார்த்து நீ இஸ்லாத்தை விட்டுட்டு வெளியே வான்னு சொன்னா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இஸ்லாத்தை விட்டு போக மாட்டாங்க. இஸ்லாத்தை விட்டுட்டு வாண்டா போக மாட்டாங்க. ஏன், ஒரு ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி. அவங்க செஞ்ச முயற்சி எப்படி என்றா, நீங்க இஸ்லாத்துக்குள்ள முஸ்லிமாகவே இருங்க, இஸ்லாத்துக்கு நீங்க முஸ்லிமாக இருங்க, ஆனா உங்களுக்கு நாங்க இஸ்லாத்தை கலட்டி எடுத்துருவோம், உங்ககிட்ட நாங்க இஸ்லாத்தை கலட்டுவோம், நீங்க முஸ்லீம் என்ற பேர்ல இருப்பீங்க ஆனா இஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்காது, அல்லாட கட்டளை நபியோட வாழ்க்கை உங்கள்கிட்ட இருக்காது, அல்லாட கட்டளை எடுத்து நடக்கிறதா பெரிய ஒரு பாறாங்கல்ல தூக்கி தள்ள வைக்கிறது போல இருக்கும், நபியோட ஒரு சுன்னத்தை பின்பற்றது பெரிய ஒரு கஷ்டமாக விளங்கும். இஸ்லாத்தை கலட்டி எடுக்கிறான், இஸ்லாத்தை எடுக்கிறான். எங்களுக்கு இதனுடைய பாரதூரம் விளங்குதில்லை, இதன் அவங்க போட்டிக்குரிய திட்டங்களுடைய பாரதூரம் நாங்க அதை பெருசாக எங்களுக்கு உள்ளத்துல படுவதும் இல்லை. இது பெரிய பிரச்சனையா விளங்க, இது ஒரு பிரச்சனை இல்லை, இது ஒரு செய்தி அல்ல என்று தான் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். உதாரணமாக சொல்றதா இருந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளை உலகத்துக்கு ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா அனுப்பி அந்த ரஹ்மத்துகளை இறக்கி வைக்கிறான், அந்த ரஹ்மத்துகளை பூமிக்கு ரஹ்மத்துடைய மலக்குகளின் மூலமா அல்லாஹ் தஆலா பூமிக்கு இறக்கி வைக்கிறான். அந்த ரஹ்மத்துகள் எல்லா வீடுகளுக்கும் பங்கிடப்படுகிறது. அல்லாஹ் ரஹ்மத் எந்த வீட்டுக்கு போய் சேருமோ அந்த வீட்டுக்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருக்காது, ஷைத்தானுடைய ஆதிக்கங்கள் பெருசா செல்லுபடியாகாது. ஆனா இந்த யகூதிகள் திட்டம் போட்டாங்க, இந்த அல்லாஹ் ரஹ்மத்தை இந்த முஸ்லிம்கள வீட்டுக்கு சேர்க்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஷைத்தான் ஆதிக்கத்தை இந்த வீட்டுக்கு முஸ்லிம்களுடைய வீட்டுக்கு நிரந்தரமாக்குறதுக்கு என்ன செய்யணும். நபி அவங்க சொன்னாங்க, லா தத்குலுல் மலாயிக்கத்தை பைத்தன், ஒரு வீட்டுக்கு மலக்குமார்கள், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க, ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் ஒரு வீட்டுக்கு நுழைய மாட்டாங்க. எப்படியாப்பட்ட வீடுன்றா, அந்த வீட்டுல நாய் இருக்கும் அண்டா, அல்லது அந்த வீட்டில் பன்றி இருக்கும் அண்டா, அல்லது அந்த வீட்டில் உருவப்படங்கள் இருக்கும் அண்டா, அல்லது அந்த வீட்டில் மணி ஓசை இருக்கும் அண்டா, மணி ஓசை, உருவப்படங்கள், நாய் பன்றிகள் இருக்கக்கூடிய வீடுகளை ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள், அந்த வீடுகளுக்கு ரஹ்மத்து கிடைக்காது. இப்ப எனக்கு நூத்துக்கு நூறு உறுதியா தெரியும், எங்க வீட்டுல நாய் இல்லை என்று, எங்க வீட்டுல பண்டி இல்லை, நூத்துக்கு நூறு உறுதியாக தெரியும். எங்க வீட்டுல உருவப்படங்கள் இல்லாமல் இருக்கிறதா, எங்க வீட்டுல மணி ஓசைகள், மியூசிக் கருவிகள், மியூசிக் வெளியாகக்கூடிய பொருட்கள் எங்க வீட்டுல இல்லாமல் இருக்கிறதா, எந்த வீட்டுல மியூசிக் இல்லாம இருக்குது, எந்த வீட்டுல உருவப்படங்கள் இல்லாம இருக்குது. எங்க வீட்டுல வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா நாங்க யார்டையும் போட்டோவோ, கல்யாண போட்டோவோ அல்லது பிறந்த நாள் போட்டோவோ நாங்க ஃப்ரேம் பண்ணி ராம் பண்ணி வச்சில்ல, ஆனா எங்க வீட்டுல தாராளமாக உருவப்படங்கள் இருக்கிறது, எங்கட வீட்டில் கூட சின்ன குழந்தைகள்ட ஒரு ஷூ எடுத்து பாருங்க, உடுப்பு எடுத்து பாருங்க, ஸ்கூல் பேக் எடுத்து பாருங்க, பென்சில் எடுத்து பாருங்க. கணேசபுரி மீனான பெரியவர்களே, சோதர்களே, அவங்க எங்கட கண்ணை மறைச்சு எங்களுக்கு தெரியாத முறையில எங்க வீட்டுக்கு உருவ படங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. எங்க வீட்டில் ஒரு 2 வயசு அல்லது 3 வயசு ஒரு குழந்தை இருக்குமெண்டா, அந்த குழந்தைக்கு ஒரு உருவப்படம் இல்லாத ஒரு உடுப்பை வாங்குறதுக்கு பாருங்களே, பஜார்ல போயிட்டு எவ்வளவு கஷ்டப்படணும் உருவம் இல்லாத ஒரு உடுப்பை தேடுறதுக்கு, உருவம் இல்லாத ஒரு ஷூவை தேடுறதுக்கு, உருவம் இல்லாத ஒரு கெப்பை தேடுறதுக்கு. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்ல கூட உருவப்படம், ஸ்கூல் பேக்ல கூட உருவப்படம், நாங்க அந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய புக்குகள் படிக்கூடிய புத்தகங்களையும் உருவப்படம். கணேசுக்குரிய மேலான பெரியவர்களே, சோதர்களே, எந்த அளவுக்கு அவங்களோட திட்டங்கள் தீவிரமாக வேலை செய்தா, நாங்க எங்கட சின்ன குழந்தைகளுக்கு பெம்பஸ் போடுறோமே, அந்த பெம்பஸ் ஒன்று எடுத்து பாருங்க, அதை எத்தனை உருவப்படம் வைக்கிறேன். அந்த பெம்பஸ் எவ்வளவு நேரம் பாவிக்க போறோம், ஒரு அவர், 2 அவர், ஒரு 3 அவருக்கு பாவிச்சு வீச போறோம். அதுக்கு ஒரு உருவப்படம் ஒன்று தேவையா? உள்ளுக்கு அணிய வைக்கக்கூடிய அந்த அந்த உள்ளாடைக்கும் உள்ளால நாங்கள் அணிய வைக்கக்கூடிய அந்த பெம்பஸ்க்கு ஒரு உருவப்படம் தேவையா? ஏன் அந்த உருவப்படம், ஏன் அந்த உருவத்தை போடணும்? அன்னைக்கு ஒரு பூவை போடலாம், ஒரு மரத்தை போடலாம், ஒரு நட்சத்திரத்தை போடலாம், திட்டம். ஏனென்றால் முஸ்லீம்களோட வீடுகள் வெறிச்சியாகணும், முஸ்லீம்களோட வீடுகளில் செய்தாண்ட ஆதிக்கம் வரணும். மியூசிக் எடுத்து பாருங்க, இன்னைக்கு சாதாரணமாக சொல்றத பெரிய உதாரணம் தேவையில்ல. வீட்டில் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மொபைல் இருக்கும், ஒவ்வொருத்தர கையிலும் ஒரு போன் இருக்கும். அந்த போன் வர அந்த அந்த போனுக்கு கோல் வரக்குள்ள ஒரு ரிங்கிங் டோன் வெளியாகும், அது ஒரு மியூசிக்காக மாறிக்குது, அது ஒரு மணி ஓசையாக மாறிக்குது. இன்னைக்கு மணி ஓசை இல்லாத வீடுகள் இல்லை, உருவப்படங்கள் இல்லாத வீடுகள் இல்லை. கணேசுக்குரிய மேலான பெரியவர்களே, சோதர்களே, அவங்களோட திட்டங்கள் எந்த அளவுக்கு நிலைநாட்டப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆனா இந்த விஷயம், இந்த உருவப்படங்கள் வீட்டில் விஷயம் எங்களுக்கும் தெரியா. நாங்க போறோம், ஒரு குழந்தைக்கு ஒரு உடுப்பை வாங்குறோம், பெரிய பிரச்சனை ஒன்று அல்ல அது. அந்த பிள்ளைக்கு விருப்பம், பென்டென் போட்ட ஒரு போட்டோ இருந்தா பிள்ளைக்கு விருப்பம். ஒரு காலம் மிக்கி மவுஸ் என்று வந்துச்சு, ஒவ்வொரு பேர்ல வந்து இப்ப பென்டென் தான் சரியான விருப்பம். எல்லாத்திலும் ஏதோ உருவப்படம் இருக்கத்தான் செய்யும். ஒரு வகைய ஒரு திசையால ஆசை உருட்டுறாங்க, ஒரு திசையால அமல்படுத்த வைக்கிறாங்க. ஒரு திசையால குழந்தைகள் ஆசை ஊட்டப்படுது, இன்னொரு திசையால அமல்படுத்த வைக்கப்படுது. கணேசுக்குரிய மேலான பெரியவர்களே, சோதர்களே, நாங்க இந்த விஷயங்களை கொஞ்சம் சிந்திக்கணும். அதே போல அவங்க திட்டம் போட்ட விடயங்கள்ல ஆக ஒரு முக்கியமான விடயம்தான் இந்த முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களோட துஆக்கள் கபூலாகாம இருக்கிறதுக்கு. ஏனென்றால் உண்மையான மார்க்கம் இஸ்லாம் என்று அவங்களுக்கு விளங்கிட்டு அவங்களோட திட்டத்தை இந்த பூமியை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி இந்த முஸ்லீம்களுடைய எல்லா இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய இந்த முஸ்லீம்களுடைய எல்லா தொடர்புகளையும் துண்டிக்கிறாங்க. அல்லாஹோட என்ன தொடர்பு இருக்கிறதோ அந்த தொடர்பை இல்லாமாக்க பார்க்கிறாங்க. ஏனென்றா அல்லாக்கும் அடியானுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டுட்டா கனெக்ஷன் முடிஞ்சு. சிம்ம கலெக்டினா போன்ல ஏது இல்ல, சிம் இருந்தா தான் கனெக்ஷன் உண்டாகும். சிம்ம கலெக்ட பாக்குறாங்க, அந்த சிம்ம கலெக்டத்துக்கு என்னென்ன முயற்சி செய்யணுமோ அத்தனை முயற்சிகளும் நடந்து முடிஞ்சு நாங்க இன்றைக்கு அதை அமுல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்பதான் திட்டம் போட்டு அமுல் செய்யறாங்க இல்ல, இப்பதான் திட்டம் போடுறாங்க இல்ல, திட்டம் போட்டாச்சு, எங்களுக்கு கையில கொண்டு தந்தாச்சு, நாங்க தலைக்கு மேல வச்சு அதை ஏற்றிக்கொண்டுட்டோம், அமுல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நாங்க தொழுறோம், தொழுகைக்கு பின்னால கேட்கிற துவால கபூலியத்து இல்ல. குர்ஆன் ஓதுறோம், ஓதுற திலாவத்துக்கு பின்னால கேட்கிற துவால கபூலியத்து இல்ல. நோம்பு பிடிக்கிறோம், பிடிச்ச நோம்புக்கு பின்னால கேட்கிற துவால கபூலியத்து இல்ல. என்ன காரணம்? கணேசுக்குரிய மேலான பெருமை சோதர்களே, திட்டம் போட்டாங்க. சஹத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும், நான் துஆ கேட்டுண்டா அந்த துஆக்கு ஒரு கபூலியத் எனக்கு கிடைக்கணும் யா ரசூலல்லாஹ், அதற்காகவே நீங்க எனக்கு துஆ செய்யுங்க. ஏந்த துஆக்கு கபூலியத் கிடைக்கிறதுக்காக துஆ செய்யுங்கண்டா. இதை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனடியாக கைரண்டை முயற்சி யா அல்லாஹ் சாதுடைய துவாக்களை ஏற்றுக்கோ யா அல்லாஹ்ன்னு சொல்லல, நம்பி அவங்க வழிய காட்டி கொடுத்தாங்க. துவா கபூல் ஆகணும் வந்து அதுக்கு வழிய காட்டி கொடுத்தாங்க. அது வழித்தான் தக்குன் முஸ்தஜாபத்தாவா, ஏ சாதே உங்களோட சாப்பாட்டை நீங்க ஹலாலான சாப்பாடாக ஆக்கிக்கோங்க, நீங்க உட்கொள்ளக்கூடிய சாப்பாடு ஹலாலான சாப்பாடாக ஆக்கிக்கோங்க, உங்களோட துவாக்கு கபூலியத் கிடைக்கும், உங்களோட துவாக்கு கபூலியத் கிடைக்கும். இன்றைக்கு எங்க சாப்பாடுகள் ஹலாலானதா அல்லது அல்லாவால ஹராமாக்கப்பட்டதா? ஹலாலான சாப்பாடு என்ற கூடிய நேரத்தில் அது ரெண்டு விஷயம் யோசிக்கணும். ஒன்று, ஹலாலான சம்பாத்தியத்தில் வந்ததா, ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலமாக வந்த சாப்பாடா? சரி, ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலமாக வந்த சாப்பாடாக இருந்தா அந்த சாப்பாடு இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா? ரெண்டு விஷயம் பார்க்கணும். முதலாவது, அந்த சாப்பாட்டுடைய வருமானம் ஹராம். இப்ப சம்பாத்தியம் ஹராம், எப்படி ஹராம் என்றா அந்த சாப்பாடு வந்த வழியை பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த செஞ்ச வியாபாரம் அது ரெண்டு வகையாயிருக்கும். ஒன்று வந்து அந்த வியாபாரத்தை செய்யறதே ஹராம், ரெண்டாவது வியாபாரத்தை செய்யலாம் ஆனா வருமானம் வந்த முறை ஹராம். எப்படி என்றா ஒருத்தர் என்ன செய்யறாரு, மதுபானம் விற்கிறார், மதுபானம் விற்கிறே ஹராம், அந்த வியாபாரமே செல்லுபடி ஆகாது, அந்த வியாபாரம் மூலமா வரக்கூடிய பணமும் ஹராம் என்றதான வியாபாரமே ஹராம். ஒருத்தன் மதுபானம் விற்கிறந்தா அந்த வியாபாரமே ஹராம், அதை பத்தி பேசுறதுக்கு இடமில்லை. இன்னைக்கு உலகத்தில் ப்ரொஃபிட் கிடைக்கிறண்டா, ப்ரொஃபிட் ஷேருக்கு நாங்க எங்களுக்கு விருப்பம் எப்படி ப்ரொஃபிட் கிடைக்கணும், ஷேர் கொடுத்தா ப்ரொஃபிட் கிடைக்கணும் என்றா அது எங்களை போட்டு என்ன தலை வந்தாலும் பரவாயில்ல, ஷேர் கிடைக்கணும், எங்களை ஷேர் வந்துட்டா போதும் என்று தான் யோசிக்கிறோம். கணித்துக்குரிய மீனான பெருகுல சோதர்களே, எங்கட ப்ரொஃபிட் எங்களை வருது, எந்த பொருள் மூலமாக வருது? சரி, வியாபாரமே ஹராம் என்று அதுல பேச இடமில்லை. வியாபாரம் ஹலால் ஆனா வருமானம் ஹராம். எப்படி என்றா ஒருத்தர் ஹலாலான வியாபாரத்தை தான் செய்யறாரு, செய்யக்கூடிய முறையில ஹராத்தை கலக்கிறாரு, மக்களை ஏமாத்துறாரு, பொய்ய சொல்லி வியாபாரம் செய்யறாரு, பொருளை மாத்தி வியாபாரம் செய்யறாரு. இப்ப இந்த வருமானம் ஹராம், இந்த வருமானத்தில் சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடுல வரக்கூடிய அந்த உடம்புல கிடைக்கக்கூடிய அந்த அந்த தாக்கத், அந்த சக்தி, அது துவா கபூல் இல்லாம ஆக்கிடும், துவால கபூலியத்தை இல்லாம ஆக்கி போட்டுடும். சரி, வியாபாரமும் ஹலால், வந்த வருமானமும் ஹலால், ரெண்டும் சரி. மூணாவது விஷயம் என்னன்னா, இப்ப நாங்க வாங்கி சாப்பிடக்கூடிய சாப்பாடு அது ஹலாலா அல்லது அல்லாஹ்வால் அனுமதிக்கப்படாததா என்று நாங்க யோசிக்கணும். கணேஷ்குரிய மீனான பிரியர்களே சோதர்களே, ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிறது நபி அவங்க சொன்னாங்க, அது வந்து ஃபர்லான தொழுகை எப்படி கடமையோ அந்த கடமைக்கு பின்னால் ஒரு கடமையும் நீக்கமண்டா அது ஹலாலான சம்பாத்தியம் தான் சொன்னாங்க. ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறது ஃபர்லான தொழுகைக்கு அடுத்ததாக ஃபர்ல் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நாங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு இது ஒவ்வொரு முஸ்லீமாகிய எங்களை ஒவ்வொருத்தருக்கும் கட்டாய கடமை என்னண்டா, இந்த நாங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு எங்கட வாயுலுக்கு போறதுக்கு முன்னால ஒரு சாப்பாட்டு கவலம், எங்கட வாயுலுக்கு போறதுக்கு முன்னால நாங்க யோசிக்கணும் இந்த சாப்பாடு ஹலாலானதா? எப்படி ஹலாலான சம்பாத்தியத்தால வந்ததாலும் யோசிக்கணும், இந்த பொருள் இந்த சாப்பிடக்கூடிய இந்த பொருள் ஹலாலானதான்னு யோசிக்கணும். இதை யோசிக்கிறது ஒவ்வொருத்தருடைய கடமை. ஹலால் என்றத கவனிக்கிறது சாப்பாட்டுல ஒவ்வொரு முஸ்லீமுடையும் கடமை. ஏன்னா ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் தேவைக்கு எல்லா தேவையும் துஆயின் மூலமாக நிறைவேற்றணும்டா துவாத கபூலியத் இந்த ஹலாலான சாப்பாட்டுல தான் இருக்குமெண்டா, அந்த ஹலாலான சாப்பாடை பார்க்கறது ஃபர்லு ஐன், கட்டாய கடமை. எப்படி தொழுறது ஃபர்லு ஐனோ, எப்படி நோம்பு படிக்கிறது ஃபர்லு ஐனோ, அதே போல இந்த ஹலாலான சாப்பாடை தின்றதும் ஃபர்லு ஐன். ஏனென்றால் நபி அவங்க சொன்னாங்க, எந்த மனிதனுடைய வாயுளுக்கு ஹராமான ஒரு சாப்பாட்டு கவலம் சென்று விடுமோ அவருடைய 40 நாட்களுடைய இபாதத் கபூலாக மாட்டாதுன்னு சொன்னாங்க. 40 நாளுடைய இபாதத் கபூலியத் இல்ல, பாங்கு செலுத்தும் போதே பள்ளிக்கு வந்து தொலைலும் பிரச்சனை இல்லை, குர்ஆனோதே விடிய விடிய முடிச்சு கொண்டு, ஆனா ஹராத்தை தான் சாப்பிட்டு இருக்கிறோம் என்றா அந்த இபாதத்தில் எந்த விதமான பிரயோசனம் இல்லாம பேசுது. அதனால ஃபர்லு ஐன், ஒவ்வொருத்தரும் சாப்பாடு பார்க்கிறது ஃபர்லு ஐன். நாங்க எங்கட இஸ்லாம் எங்களுக்கு காட்டு தரக்கூடிய வழிமுறையின் மூலமாக, நாங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கிற படிப்பினர எந்த அளவு விலகினம் என்றா, இஸ்லாம் காட்டக்கூடிய வழிகாட்டல்கள் நாங்க எந்த அளவுக்கு விலகினம் என்றா, ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு ஹலால் பத்தி, அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சதோட இப்ப நாங்க முடிவு செஞ்சிக்கிறோம், இப்ப ஹலால் இல்ல, ஹலால் முடிஞ்சு, ஹலால் முடிஞ்சு, இப்ப ஹலால் பார்க்க தேவையில்ல, ஹலால அதை மூடியாச்சு, அது இல்லாமக்கியாச்சு, இப்ப ஹலால் ஒன்று தேவையில்ல. இந்த அளவுக்கு நாங்களே பலகீனமாயிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய மேலான பிரிவுகளே, சோதர்களே, ஹலால் என்றது எப்ப அல்லாஹ் இந்த பூமிக்கு இஸ்லாத்தை இறக்கி வைத்தானோ அந்த நாளை தொடக்கும் இந்த பூமியில எதுவரைக்கும் இஸ்லாம் இருக்குமோ அதுவரைக்கும் ஹலாலும் ஹராமும் நிரந்தரமாக இருக்கும். ஏனென்றால் ஹராமும் ஹலாலும் தான் அல்லாஹ்வுடைய கோடு, அல்லாஹ் போட்டிருக்கக்கூடிய கோடு ஹராமும் ஹலாலும் தான். நபி அவங்க சொன்னாங்க, ஹலால அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருக்கிறான், ஹராம் என்றதையும் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறான். ஆனால் இந்த ஹலாலுக்கும் ஹராமுக்கும் மத்தியில சில சந்தேகத்துக்குரிய பொருட்களும் இருக்குது, சந்தேகத்துக்குரிய பொருட்கள் இருக்குது. இப்படி என்றா இந்த சந்தேகத்துக்குரிய பொருட்களை நீங்க தவிர்த்துக்கோங்க. அது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், அது கட்டாயமா இருக்காது, மக்களுக்கு தெரியாம இருக்கலாம். எங்களுக்கு ஹலால் என்ற பிரச்சனை வந்தவுடனே எங்களுக்குள்ள வந்த ஒரு பலகீனமான குரல் தான் முதலாவது, இதுக்கு முதல் இப்படி ஹலால் ஒன்று இருக்கல்லே, ஹலால் பார்க்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கல்லே, ஏன் இப்ப இந்த ஹலாலுடைய பிரச்சனையை கொண்டு வரணும், பிரச்சனை ஒன்று தேவையில்லை என்று நாங்களே குரல் கொடுத்தோம். எப்ப இந்த ஹலாலுடைய வெளிரங்கமான ஒரு பிரச்சனைக்கு தீர்ப்பாக அது அமைந்ததோ நாங்களே முடிவு செஞ்சது இப்ப ஹலால் என்றது இல்லை என்று. கண்ணியத்துக்குரிய மீனான பிரியர்களே, சகோதரர்களே, ஹலால் என்றது நான் ஒரு முஸ்லீமாக பிறந்துட்டா என்னோட சேர்ந்து பிறக்கக்கூடிய ஒன்றது, நான் வாழக்கூடிய ஒவ்வொரு வருடமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நிமிஷமா இருந்தாலும் சரி, சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு சாப்பாட்டையும் ஹலால் என்று பார்க்கறது இந்த கட்டாய கடமை. எப்படி ஹலால் இல்லாம போ, சரி அது ஒரு பிரச்சனை அல்ல. இப்ப கணித்துக்குரிய மேலான பிரியர்களே, சகோதரர்களே, நாங்க விளங்கிக் கொள்வோம் ஏன் இந்த ஹலால பார்க்க வேண்டிய தேவை என்னைக்குது இந்த காலத்தில், ஏன் தேவை என்றா, பொதுவாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்து தான், நாங்க ஒரு காலத்தில் ஹலால பார்க்கல, ஹலால் தேட வேண்டிய பிரச்சனை எங்களுக்கு ஈக்கல்ல, ஏன் இப்ப புதுசா ஹலால், ஏன் இந்த ஹலால பார்க்கணும் இந்த ஒரு பிரச்சனை உள்ளத்தில் இருக்கிறது. கணித்துக்குரிய மீனான பிரிவுகளை, சோதர்களே, அதுக்கு சுருக்கமாக பதில் சொல்லலாம், தெளிவாக விளங்கிக்கோங்க. இப்படி என்றா ஒரு காலம், ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால பெரிய கோழி பண்ணைகள் இருக்கல்ல, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால பெரிய கோழி பண்ணைகள் இருக்கல்ல, அப்ப எங்களுக்கு கோழி ஒன்று தேவையிருந்தா யாரும் சரி வீட்டுக்கு போய் கோழி ஒன்றை வாங்குவோம், பள்ளி மூவாதனை கூப்பிட்டு கோழி அறுத்தெடுப்போம், அது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கல்ல. ஆனா இன்றைக்கு பெரிய கோழி பண்ணைகள் இருக்குது, இந்த பண்ணைகளின் மூலமாக வரக்கூடிய கோழிகள் அறுக்கப்படக்கூடிய முறை எந்த முறையில் அறுக்கப்படுது, இது அல்லாமல் அனுமதிக்கப்பட்ட முறையில் அறுக்கப்படுவதா, இப்ப ஒரு பிரச்சனை ஒன்று வருது. சுருக்கமா சொல்றோமே, சுருக்கமா சொல்வோம், மயோனிஸ், சோயா சோஸ், அஜினமோட்டோ இந்த மூணு பொருளும் இன்றைக்கு தாராளமாக சாப்பாடுகள் பாவிக்கப்படுது. இந்த மூணு பொருளும் இல்லாட்டி சாப்பாடுல டேஸ்ட் என்றதே இல்லை. இப்ப எந்த லெவல்ல பெரிய பெரிய சாப்பாட்டு கடைகள் பேர் அளவில் உயர்ந்திருக்கிறதோ அதெல்லாம் இந்த பொருட்களின் மூலமாகத்தான் உயர்ந்திருக்கிறாங்க. அந்த ருசியை கொஞ்சம் வித்தியாசமா அமைக்கிறதுனால பேர் பெருசா போகுது. சரி, இப்ப ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால மயோனிஸ் எங்க இருந்துச்சு? 50 வருஷத்துக்கு முன்னால அஜினமோட்டோடு இருந்துச்சா? 50 வருஷத்துக்கு முன்னால சோயா சோஸ் இருந்துச்சா? இருக்கல்ல. இப்ப சாப்பாடுக்கு மயோனிஸ் என்ற பொருள் கலக்கப்படுதா இருந்தா இந்த கலக்கப்படக்கூடிய இந்த பொருள் நாங்க என்னென்று பார்க்கும் கட்டாயமா இல்லையா? ஏண்டா ஒரு காலத்துல பிரச்சனை வந்து இருக்கல்ல, பிரச்சனை இருக்கல்ல. வெனிஸ் கிரீமிலான திருவள்ளுவர் சோதர்களே, உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், ஒரு மாறு பிஸ்கட், ஒரு மாறு பிஸ்கட், கோல்ட் மாரியன்ஸ் மாறு பிஸ்கட் பேர் எடுத்து பாருங்க. அந்த மாறு பிஸ்கட் உள்ளடக்கம் பொருட்கள், அந்த மாறு பிஸ்கட் இன்கிரீடியன்ஸ் என்று சொல்றோம், அந்த மூல பதார்த்தங்கள் கிட்டத்தட்ட 17 வகையான பொருட்கள் கலக்கப்பட்டுத்தான் ஒரு பிஸ்கட் அமைக்கப்படுது. 17 வகையான மூல பதார்த்தங்கள் உள்ளடக்கப்பட்டுத்தான் ஒரு மாறு பிஸ்கட் தயாரிக்கப்படுது. இங்க வெளிப்பாகவில் ஒரு பிஸ்கட் மட்டும்தான். அது என்ன கலக்கப்பட்டிக்கு பொருட்கள் எடுத்து பார்த்தா சீனி இருக்கும், மாவு இருக்கும், அதாவது இயற்கையில வந்த எண்ணெய் வகைகள் சேர்க்கப்பட்டிருக்கும், பிரச்சனை இல்லைன்னு விளங்கும். ஆனா கணேஷ்குரிய மீனான பெரியவர்களே, சோதர்களே, அந்த மாறு பிஸ்கட்டை தயார் செஞ்சு எடுக்கிறதுக்கு 17 வகையான மூல பதார்த்தங்கள் தேவைப்படுதுன்றா, இந்த 17 வகையான மூல பதார்த்தங்களும் சுத்தமான ஹலாலாக இருந்தாதான் அந்த மாறு பிஸ்கட் எங்களுக்கு ஹலாலாக மாறும். அந்த 17 வகையான மூல பதார்த்தங்கள்ல ஒன்று கூட இஸ்லாம் அனுமதிக்கப்படாத முறையில் இருக்குமெண்டா அந்த மாறு பிஸ்கட் ஹலாலாக மாறாது, அதை எனக்கு சாப்பிடாது. இப்ப அதுல கலக்கப்படக்கூடிய வெனிலா வாசனை பொருட்கள், அதனுடைய நிறங்களை உருவாக்கக்கூடிய பொருட்கள், ஒவ்வொரு பொருட்களையும் எடுத்து பார்த்தா அந்த பொருட்கள் ஹலாலான பொருட்களிலிருந்து உருவாக்கப்பட்டதாக இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாங்க பொதுவாக ட்ரிங்க், கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறோம், சிவப்பு நிறத்தில் இருக்கும். இந்த சிவப்பு நிறத்துல கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கும், ஆனா ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் போட்டிருப்பாங்க, ஸ்ட்ராபெரியுடைய ருசி ரசனை போட்டிருப்பாங்க. ஆனா அந்த பொருள்ல அந்த அந்த பானத்துல ஒரு ஒரு ஸ்ட்ராபெரி கூட கலக்கப்படல, அந்த பானத்துல பேர் ஸ்ட்ராபெரி ஃபிளேவர், ஆனா ஒரு ஸ்ட்ராபெரி கூட கலக்கப்படல, ஆனா ஸ்ட்ராபெரியுடைய ருசி வருது, ஸ்ட்ராபெரியுடைய நிறம் வருது. ஸ்ட்ராபெரியுடைய நிறமும் வருது ருசியும் வருதுன்றா, அந்த ஸ்ட்ராபெரி கலக்கப்படாம எப்படி அந்த நிறமும் ருசியும் அந்த பானத்தில் வந்துச்சு? கணித்துக்குரிய மீனான பிரிவுகளை சோதர்களே, எந்த அளவுக்கு திட்டம் போட்டிருக்கிறாங்கன்றா, பன்றி ஹிந்தீரை வச்சுக்கொள்வோம், இந்த ஹிந்தீரை வந்து எந்த மதத்திலுமே அனுமதிக்கப்படல, ஹிந்தீர் எந்த மதத்திலுமே அனுமதி இல்லை ஹிந்தீரை சாப்பிடுறதுக்கு. அப்படி இருந்தும் கூட அந்த ஹிந்தீருடைய மூக்கு நுனியிலிருந்து வாளுடைய தொங்கல் வரைக்கும் ஒரு ஒரு கடு அளவு கூட வீணாக்குறாங்க இல்ல, அதனுடைய தோல், அதனுடைய முடி, அதனுடைய இறைச்சி, அதனுடைய கொழுப்பு, அதனுடைய முள், அதனுடைய உள்ளுட உறுப்புகள் அத்தனையின் மூலமாகவும் பொருட்கள் தயாரிக்கப்படுது. உதாரணமாக ஹிந்தியருடைய தோலின் மூலமாகவும் முடியின் மூலமாகவும் ஜெலட்டின் ஜெலட்டின் தயாரிக்கப்படுது. இந்த ஜெலட்டின் தான், ஹிந்தியருடைய ஜெலட்டின் தான் ஒரு ஒரு குவாலிட்டியான திறமையான வரவேற்கத்தக்க ஜெலட்டினாக இருக்குது. ஒரு மக்களுக்கு அதனால பிரயோசனம் கூட நினைக்கிறாங்க, அந்த அளவுக்கு தேவையாக ஆக்கிக்கிறாங்க. இப்ப ஜெலட்டின் என்ற எனக்கு தெரியும் என்னண்டு, ஆனா ஜெலி தெரியும், நாங்க ஜெலிய சாப்பிடுறோம், நாங்க ஜுஜூப் சாப்பிடுறோம், மாஷ்மிலோ சாப்பிடுறோம், எங்க குழந்தைகளுக்கு எடுத்து கொடுக்கிறோம். அடுத்தது புடின் செய்யறோம் வீட்டில், ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம். இந்த ஐஸ்கிரீம்ல ஜெலட்டின் இல்லாத ஐஸ்கிரீம் இல்ல, ஜெலில ஜெலட்டின் இல்லாத ஜெலி ஒன்று இல்ல. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஜெலில கலக்கப்படக்கூடிய ஜெலட்டின் அது எந்த வகையானது? ஹலாலான மிருகங்களின் மூலமாக எடுக்கப்பட்ட ஜெலட்டினா, அல்லது அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஜெலட்டினா? ஹலாலான மிருகம் என்றா, நாங்க தபஹ் செஞ்சு அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுக்கப்பட்ட மிருகங்களின் மூலமாக அதனுடைய தோலின் மூலமாக எடுத்தால் தனது ஹலாலானது. செத்த மாட்டுடைய தோலால் எடுத்தா அது ஜெலட்டின் ஹலால் இல்ல. போட்டிருப்பாங்க ஜெலட்டின் வந்து கவ்வண்டு போட்டிருப்பாங்க மாட்டுடைய ஜெலட்டின் என்று, நான் நினைக்கிற ஹலால் என்று. ஆனா அது ஹராமான முறையில் செத்த மாட்டுடைய ஜெலட்டின் தான் இருக்கேனும். கணித்துக்குரிய மீனான பெரியவர்களின் சோதர்களே, இந்த முழு ஜும்மாலையும் இந்த எல்லா விஷயங்களையும் விளங்கப்படுத்த இயலாது. ஒரு ஒரு லேசா ஒரு தெளிவை தாரம் எப்படி என்றா, இன்றைக்கு ஹலால பார்க்க வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம். நாங்க ஒவ்வொரு முஸ்லீமும் பார்க்கணும், ஒரு பொருள் எடுத்தா அந்த பொருள் ஹலாலானது கலக்கப்பட்டிருக்குதா ஹராமானது கலக்கப்பட்டிருக்குதா. ஆனாலும் இன்றைக்கு எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டு இந்த ஜெலட்டின் தேடுறதுக்கோ இதுல கலக்கப்பட்டிருக்கிற மூல பதார்த்தங்கள் ஒவ்வொன்றும் இதோட கலரிங் என்னது, இதுல பிளேவர் என்னது, இதுல வெனிலா என்னது என்று சொல்லி எங்களுக்கு அதை தேடுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் இல்லை. என்ற காரணத்தினால இன்றைக்கு ஒரு நிறுவனம் சேர்ந்து அந்த விடயத்தை அவங்க மேற்கொள்றாங்கண்டா, எங்களை முஸ்லிம்களுக்கு சார்பாக அவங்க எங்களுக்கு பகரமாக அவங்க அதை செயற்பட்டு எங்களுக்கு இயன்ற அளவு ஹலாலான சாப்பாடு கொண்டு சேர்த்துக்கு அவங்க முயற்சி செய்யறாங்கண்டா, அந்த நிறுவனத்துக்கு நாங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதும் அவங்களோட கட்டளைக்கு பிரகாரம் எங்களை சாப்பாட்டை அமைச்சு கொடுறதும் கட்டாயம். ஏனென்றா ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு போய் தேடி பார்க்க இயலாது. இன்னைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பார்த்தா எவ்வளவு சாமானம் இருக்கிறது, அது ஹலாலானது பார்க்கறது கஷ்டம். இப்ப ஒரு பிரச்சனை என்னென்றா, ஒரு காலத்துல லேசா பார்த்தலைக்கு அந்த அடையாளத்தை வச்சு எங்களுக்கு இது ஹலாலான முடிவு செய்யலுமா இருந்துச்சு, இப்ப அதுவும் கஷ்டம். என்றதுனால உங்களோட பள்ளியில இன்ஷா அல்லாஹ் எதிர் வரக்கூடிய காலங்கள்ல இந்த இப்ப நாட்டில் ஹலால் என்ற கூடிய பொருளை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி நீங்க இந்த ஹலாலான பொருளை கண்டுபிடிக்கணும், இந்த ஹலாலான பொருளை நீங்க எப்படி தேடணும், எப்படி தேடினா அவங்களுக்கு லேசான முறையில் ஹலால அவங்களுக்கு கண்டுபிடிக்கலாம், என்னென்ன பொருட்கள் ஹலால், என்னென்ன பொருட்கள் ஹலால கொடுத்திருக்கிறாங்க என்ற விடயங்களை பத்தி இன்ஷா அல்லாஹ் எதிர் வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட மஹல்லாக்கள்ல விழிப்புணர்வூட்டக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். அனைவரும் கலந்துக்கோங்க, அனைவரும் கலந்து கொண்டு ஒவ்வொருத்தர் அறிவிலையும் தெளிவாண்டிருக்கணும். இந்த பொருள் ஹலால், இந்த பொருள் ஹலால் இல்ல. நாங்களே எங்களுக்குள்ள விமர்சிப்போம் தான், தேவையில்லாத வேலை தானே, அதுக்கு ஹலால கொடுத்துக்கு இதுக்கு ஹலால கொடுக்கல, போன வருஷம் அதுக்கு ஹலால கொடுத்தாங்க, இந்த வருஷம் இதுக்கு ஹலால கொடுக்கல, இப்படி என்று நாங்களே விமர்சிக்க ஆரம்பிப்போம்டா, இதுல விளைவு எங்களுக்கு தான். ஏனென்றா நான் தானே பார்க்கணும் ஹலாலையும் ஹராமையும், ஏண்ட துவா கபூலியத்துக்கு ஏண்ட இபாதத்துடைய கபூலியத்துக்கு நான் ஹலாலையும் ஹராமையும் பார்க்கணும். அத நான் யார் பார்த்து எனக்கு தலையாரோ அவங்களுக்கு ஒத்துழைப்பும் இல்லைண்டா, அதுல விளைவு எனக்கு தான். கணேஷ்குரிய மீனான பிரிவுகளை சோதர்களே, இப்படி ஒரு சிந்தனை வரையிலும் இவ்வளவு பெரிய கஷ்டம் அப்பா. ஒரு ஐஸ்கிரீம் தின்னேலா, ஒரு புடின தின்னேலா, எல்லாத்திலையும் ஹலால் ஹராம் பார்க்கணும், ஹலாலான சாமானம் கிடைக்கிற சரியான கஷ்டம் நினைக்கலும் கஷ்டம் தான், கஷ்டம் இல்லாம இல்ல. ஏனென்றா இந்த உலகம் முஸ்லிம்களுக்கு சிறைச்சாலை, சிறைச்சாலையில மனம் விரும்பக்கூடிய சாப்பாடு எல்லாம் கிடைக்காது. ஹலாலானது தேடி தின்றது கஷ்டம், கஷ்டமான முறையில் ஹலாலானது தேடி தின்றாதான் சொர்க்கத்துல நிரந்தரமான வாழ்க்கையில மனம் விரும்பக்கூடிய முறையில் கிடைக்கும். இங்க கஷ்டமான கஷ்டத்தை விட்டு போட்டு நாங்க என்ன மனம் விரும்பக்கூடிய போல நாங்க வாழ்ந்தோம்டா, சொர்க்கம் கிடைக்காது. சொர்க்கத்தை கஷ்டப்படாம அடையலாது, சொர்க்கத்தை அடையணும்னா கஷ்டப்படணும், பொறுமை இருக்கணும், சகிப்பு தன்மை இருக்கணும். கணேஷ்குரிய மேலான பிரிவுகளை சொல்றதுகளே, அதன் மூலமாக தான் உயர்தரமான சொர்க்கத்தை எங்களுக்கு அடையா. எனவே அல்லாஹ்க்கு சுபஹானஹு வதஆலா வாழக்கூடிய கொஞ்சம் கால வாழ்க்கைய அவனுக்கு பொருத்தமான முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானா. அவன் விரும்பக்கூடிய இந்த இஸ்லாம் என்ற கூடிய சம்பூர்ணமான பரிபூர்ணமான மார்க்கத்தை நாங்களும் சம்பூர்ணமாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானா. யா அல்லாஹ், எங்களை பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், புனிதமான இந்த இஸ்லாத்துடைய பொறுமதியை நாங்கள் விளங்க தவறிவிட்டோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், அந்த வழிகாட்டல்களை ஏழை நாங்கள் எடுத்து நடக்க தவறிவிட்டோம் யா அல்லாஹ். எங்களே மன்னிச்சிடு ரஹ்மானே, எங்களே மன்னிச்சிடு ரஹ்மானே. நாங்கள் ஒரு பொழுதும் இஸ்லாத்தை வெறுக்க மாட்டோம் யா அல்லாஹ். ஒரு பொழுதும் உன்னுடைய தீனை நாங்கள் வெறுக்க மாட்டோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், அந்த தீனின் பக்கம் நாங்கள் தான் தேவையாளர்கள் ரஹ்மானே. எங்களை நீ அந்த தீனுக்கு சேர்த்து வச்சிடியா அல்லா. உன்னுடைய எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றக்கூடிய எடுத்து நடக்கக்கூடிய நல்ல எண்ணத்தையும் நல்ல பாக்கியத்தையும் எனக்கு தந்தருவாய் ரஹ்மானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த எல்லா சுன்னத்துகளையும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தரு ரஹ்மானே. யா அல்லா, மௌத்துடைய நேரத்தில் சக்ராத்துடைய நேரத்தினுடைய ரஹ்மத்தை தந்துடையா அல்லா, உன்னோட திரு பொருத்தத்தை தந்துடையா அல்லா, உன்னோட பொருத்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லா. யா அல்லா, மௌத்துக்கு பின்னாலே மியாலோட பொருத்தத்தை தந்துடு ரஹ்மானே. கபருடைய வாழ்க்கையை யா அல்லா விமோசனம் பெற்ற வாழ்க்கையாக தந்துடு ரஹ்மானே. யா அல்லா, மௌத்துக்கு பின்னால் வரக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் வெற்றியை தந்துடு ரஹ்மானே. கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லா. எங்கள் அனைவருக்கும், எங்கள் குடும்பத்தினர்கள் அனைவருக்கும், எல்லா முஸ்லிம்களுக்கும் யா அல்லா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் ஹிதாயத்த நசீபாக்கி ரஹ்மானே. அனைவருக்கும் நரகத்தை நீ ஹராம் ஆக்கிடியா அல்லா. அனைவருக்கும் நீ சொர்க்கத்தை வாஜிபாக்கிடியா அல்லா. எங்கள் தாய் தந்தர்களை யார் யாரெல்லாம் கபராளிகள் அறுக்கிறார்களோ ரஹ்மானே, அவனோட கபர்களை வெளிச்சமாக்கி விசாலமாக்கி சொர்க்கத்தையும் பூஞ்சோலையாக்கி வச்சிடியா அல்லா. யா அல்லா, அவர்களை நீ உனக்கு விருப்பத்துக்குரிய கூட்டத்தில் நீ சேர்த்திடு ரஹ்மானே. என் தாய் தந்தர்களை யார் யாரும் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ ரஹ்மானே, அவனோட ஹயாத்தை நீளமாக்கி வச்சிடியா அல்லா. அவனுக்கு சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துரு ரஹ்மானே. அவளுக்கும் சாலிஹான மௌத்த நசீபாக்கிடியா அல்லா. அவர்களுக்கு உன்னுடைய பொருத்தத்தை நசீபாக்கிடு ரஹ்மானே. துவாக்கல கபூஷே ரஹ்மானே. ஆமீன், ஆமீன், ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல் ஆகிபத்து லில் முத்தகீன். والصلاة والسلام على سيدنا محمدٍ